உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்திலே நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தருக்கு நன்றி சொல்லுகின்ற இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது நாம் கற்றுக்கொள்வதோடு நின்று விடாமல் நாம் கற்றுக்கொண்டவைகளை செயல்படுத்தவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தாவீத் ராஜா மனதில் தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று நினைத்தார். நினைத்ததை தீர்க்கதரிசி இடத்திலே சொல்லுகின்ற தீர்க்கதரிசியாக நாத்தானும், சரி இது நல்ல காரியம்தான், நீ அதை செய்வ அப்படி என்று சொன்னார். அந்த நாள் இரவில் நாத்தானோடு கர்த்தர் பேசுகிற அவனுடைய கை பாரம இரத்தத்தால் நிறைந்தவனாக இருக்கின்றான். அவனுடைய வாழ்நாள் முழுவதும் யுத்தத்திலேயே செலவு செய்தான். எனவே நான் அவன் மூலமாக எனக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டேன், அவன் குமாரன் கட்டுவான். இந்த ஒரு வார்த்தையும் கூட போதும் தாவீதனுடைய நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சோர்வு வர, நான் இவ்வளவு கர்த்தருக்காக செய்தேனே, யான் என் மூலமாக ஆண்டவர் ஒரு ஆலயத்தை கட்டக்கூடாதா? இதுல ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டும், இது தாவீதனுடைய ஒரு எண்ணம். இந்த எண்ணம் தேவனால் ஏற்படுத்தது என்று வைத்துக் கொள்ளுவோமே. நமக்கு கூட சில எண்ணங்கள் வரும், ஆண்டவருக்காக காரியங்கள் செய்வதற்காக அநேக எண்ணங்கள் வரும். வரும்போது தாவீதனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், சரி அந்த எண்ணம் என் மூலமாக நிறைவேறாவிட்டாலும் அந்த எண்ணம் சரியான எண்ணம், நான் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுவேன், அதுதான் எண்ணம், அதான் கோல். ஆனால் நான் கட்ட மாட்டேன், இதை கர்த்தர் சொல்லிவிட்டார். அப்ப நான் கட்டலன்னா யாராவது கட்டிட்டு போட்டுமே, அப்படி என்று தாவீது ராதபடி இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம், செய்யும்போது நான் தான் செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தம் அல்ல என்று வைத்துக் கொள்ளுவோமே. மௌனமாக நான் இருக்கக்கூடாது. தாவீது என்ன செய்தார், அந்த ஆலய கட்டுமான பணிக்காக பொன்னிலிருந்து வெள்ளியிலிருந்து மர வேலைகளிலிருந்து எல்லாவற்றையும் அவர் சேகரித்து வைத்து, சரி இதுல என்னுடைய பங்கோட விடக்கூடாது, நான் சபதரித்த எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன், இனிமேல் என்னிடத்தில் இருக்கிற பொன் வெள்ளி அதையும் கொடுத்து விட்டேன், ஆனா இதோட நிப்பாட்டக்கூடாது, ஜனங்கள் எதாகிலும் கொடுக்கணும்னு சொன்னா அவங்களும் செய்யட்டும். இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சத்தியம் பாருங்க. தான் தனக்குரிய எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு ஜனங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு, எனவே தான் ஆண்டவர் தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். பாருங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, கொடுத்த பிறகு ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, யாராவது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொடுக்கறீங்கன்னா கொடுங்க என்று சொல்லுகிறார். சொல்லும் போது கவனிங்க, திரளாய் கொடுத்தாங்க, உதாரத்துவமாக கொடுத்தாங்க. தாவீது எண்ணல்ல இப்படி இந்த ஜனங்கள் கொடுப்பாங்கன்ட்டு, யாருமே எண்ணல்ல. அந்த பொருட்கள் எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உங்களிடத்திலிருந்து வாங்கினோம், உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம், எல்லாம் உம்முடையது என்று சொல்லுகின்ற. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நாம் வேலை செய்திருந்தாலும் படித்திருந்தாலும் நாம் சாமர்த்தியத்தோடு வாழ்ந்திருந்தாலும் நம்முடைய பிசினஸ் ஆக இருந்தாலும் நம்முடைய சொந்த குடும்ப வாழ்வு ஆனாலும், தாவீதை போல நீங்களும் நானும் ஒன்றை சொல்ல வேண்டும், என்னவென்றால், ஆண்டவரே நல்ல காரியம் எது நடந்தாலும் என்னுடைய பங்கு அதுல உண்டு தகப்பனே. இன்னொன்று என்னன்னா, ஆண்டவரே எல்லாம் உங்களிடத்திலிருந்து வந்தது, இன்னைக்கு நான் பேசுவது உங்க கிருபை, இன்னைக்கு நான் நடப்பது உங்களால, இன்றைக்கு நான் வாழ்வது உங்களால, கல்வி கற்றது உங்களால, வேலை பார்ப்பது உங்களால, எல்லாம் உங்களுடையதையா, நான் பெற்றுக்கொண்டதெல்லாம் உம்முடையது, எல்லாம் உம்முடையது, உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம், உங்களுக்கு என்று நாங்க அதை தருகிறோம். Let that be thanksgiving. ஞாபகத்தில் வச்சிடுங்க, எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வது தேங்க்ஸ்கிவிங் நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா. என்னன்னு சொன்னா, நம்ம தான் நல்ல வேதத்தை கற்றுக்கொண்டவங்க, நம்ம சொல்லுவோம் என்னது, வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம், அதுவும் நமக்கு தெரியும். இன்னைக்கு தேங்க்ஸ்கிவிங் டேல நம்ம வந்திருக்கிறோம், எதற்காக வந்திருக்கிறோம்னு சொன்னா, பெற்றுக்கொண்டவைகளுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆனா இந்த தேங்க்ஸ் கிவிங்ல இன்னொரு கான்செப்ட் இருக்குது பாத்துட்டீங்க, அதை நீங்களும் நானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதைத்தான் தாவீது செய்கிறார், உங்களுக்கு வந்து வாங்கணும். இது வந்து 50% நிறைவேறது பாத்துட்டீங்க, வாங்கினதை எல்லாம் உங்களுடையது, உங்களுக்குன்ட்டு நான் என்ன செய்யறேன், திருப்பி தரேன் ஆண்டவரே. அந்த பலனை நீங்க தந்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவியை செய்வாராக. உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல 14-18 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது அதுல ஆண்டவர் ஒரு பெரிய சத்தியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க, பூமியும் அதில் உள்ள யாவும் கர்த்தருடையவைகள், எல்லாம் கர்த்தருடையவைகள். அந்த கர்த்தருடையவைகளை அவர் தமக்கென்று ஒரு ஜாதியை தெரிந்து கொள்ளுகின்றார். அவர் தமக்கென்று ஒரு ஜாதியை தெரிந்து கொள்ளுகின்றார், ஒரு இனத்தை தெரிந்து கொள்ளுகின்றார், ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகின்றார். தான் எல்லாவற்றையும் ஆண்டவருடையது, தான் தெரிந்து கொண்டவர்களுக்கு அதை கொடுக்கிறார். ரொம்ப நீங்க இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், கொடுக்கிறார். பெற்றுக் கொள்ளுகிறவன் என்ன செய்கிறான், பிடரியை கடினப்படுத்துகிறான். காரணம் என்ன, பெற்றுக் கொள்வது என்னுடைய வேலை, திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இல்லை. நான் என்ன செய்கிறேன், கர்த்த தந்தது நான் வைத்துக் கொள்ளுகிறேன். அதைத்தான் வேதோசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிடரியை கடினப்படுத்தாதே, இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணு. காரணம் என்ன, உன் கர்த்தர் கத்தாதி கர்த்தரவர், தேவாதி தேவனவர், மகத்துவம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், பயங்கரமுமான தேவன். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. அப்படி என்றால் என்ன, எல்லாம் அவருடையது. உன் கரத்தில் எதற்காக கொடுத்தார் என்றால், அவர் பட்சபாதம் அல்ல, நீ அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவாய் என்கிற நம்பிக்கையோடு கொடுத்தார். ஆனால் நானோ வாங்கிறது வரைக்கும் கர்த்தர் என்று சொன்னேன், வாங்கின பிற்பாடு ஸ்தோத்திரம் செலுத்தி விட்டு எனக்குரியது என்று சொன்னேன். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. 18வது வசனம் பாருங்க, அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவர், அந்நியன் மேல் அன்பு வைத்து அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவர். என்ன அருமையாக இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், எல்லாரும் கர்த்தருடையது, ஆகாரம் கர்த்தருடையது, துணிமணிகள் கர்த்தருக்குரியது, என் பலன் கர்த்தருக்குரியது, என்னுடைய சகலமும் ஆண்டவருக்குரியது. நியாயம் எங்கிட்ட கொடுத்தாருன்னா, அவர் எங்கிட்ட ஒரு நம்பிக்கை வச்சிருந்தார். என்னன்னா, இவன் பிள்ளைவன், நான் இவனை தெரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்டபடியால் என்னை நோக்கி கூப்பிடுகிற விதவைக்கு உதவி செய்வான், என்னை நோக்கி கூப்பிடுகிற திக்கற்ற பிள்ளைக்கும் அந்நியனுக்கும் அன்ன வஸ்திரம் சாப்பாடு கொடுப்பான், துணிமணிகள் கொடுப்பான். அப்படி என்று ஆண்டவர் என்னை நம்பி இன்றைக்கு நான் வைத்திருக்கிறவர்களை என் கையில கொடுத்திருக்கிற, நானோ என்ன செய்கிறேன், இது என் பலன், இது என் சாமர்த்தியம், என்னுடைய பிடரியை கடினப்படுத்திக் கொண்டு இருதயம் விருத்த சேதனப்படாதபடிக்கு வாழ்கின்றபடியால் கர்த்தர் எச்சரிப்பை சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் உக்கிரானக்காரர்கள், கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதை விநியோகிப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் நாம். ஏன் என் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஏன் என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், என் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் என்னை தெரிந்து கொண்டபடியால் என்னை ஆசீர்வதிக்கும் போது, இது கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டவைகள் என்கிற உணர்வு நமக்கு வேண்டும். அடுத்து கவனிங்க, உபாகமம் 8வது அதிகாரத்தில் 17-18 சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்தாங்க என்னன்னு சொன்னா, என் சாமர்த்தியம், அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஒருவரும் நாம் அதை சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். என் சாமர்த்தியம், ஐ நோ தட், என் பலன், என் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்ததுன்னா என்னுடைய ஸ்மார்ட்னஸ். நான் வந்து எவ்வளவோ பிரயாசப்பட்டதுனால என்னுடைய ஹார்ட் ஒர்க். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உன் இருதயத்தில் கூட அதை சொல்லாத, நீ சொல்லாத காரணம் என்னன்னா, பன்னெண்டாவது வசனத்தில் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரின் நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்ப மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு நான் நிற்பது நிர்மூலமாக்காமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அப்படியானால் இன்று என்னிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் சம்பத்து கர்த்தருக்குரியது, அவர் என்னிடத்துல அது தந்திருக்கிறார். இந்த உணர்வு நமக்கு இந்த நாளில் வேணும். அப்புறம் கவனிங்க, 1 Samuel 29:12-14 வரைக்கும் நான் வாசிக்க கேட்ட பகுதியில் தாவீது ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். ஒரு ராஜா சொல்றார். ஒரு ராஜா என்று சொல்லும்போது அவர் ஒரு கட்டளையே போட்டிருக்கலாம். என்ன கட்டளைன்னா, எல்லாருமே 10 கொண்டு வாருங்கள்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா பொண்ணு இருக்கிறவன் பொண்ணை கொண்டு வா, வெள்ளி இருக்கிறவன் வெள்ளியை கொண்டு வான்னு சொல்லியிருக்கலாம். இல்லைங்க, அதுலதான் தாவீதை நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யம் கனம் உம்மால வருகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஐஸ்வர்யம் தேவனால் வருகிறது. கவனிங்க, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். தேவனிடத்தில் இருந்து வருதுன்னு சொன்னா கொஞ்சம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். தேவனுக்குரியது என்று சொன்னா கொஞ்சம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா தேவனுக்குரியதை என்னிடத்துல கொடுத்தாருன்னா, என்னை உக்கிரானக்காரனாக வைத்திருக்கிறாருன்னா, என்னை அவர் ஒரு ஸ்டுவர்டா ஏற்றுக்கொண்டிருக்கிறாருன்னா, அதற்கு பிறகு அந்த பொறுப்பு என்னிடத்துல என்ன மொத்தமாய் ஒரு பிள்ளை, திக்கற்ற பிள்ளை, ஒரு விதவை இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுமே ஆனால் அந்த கூக்குரலுடைய சாபம் என் மேல் வரும். என்கிட்ட தான் தந்திருக்கிறார். நீ குடுமா, நான் உன் மூலமா கொடுக்கிறேன். நிறைய பேர் நினைக்கிறத மாதிரி எலியாவின் காக்கா இன்னைக்கு கிடையாது, நான் தான் காக்கா, நான் தான் கொடுக்கணும். எங்கிட்ட தந்திருக்கிறார் அப்பம், என்னிடத்துல தந்திருக்கிறார் பிரெட், இதை நான் கொடுக்க வேண்டும். காரணம் என்ன, எலியா பட்டினியோடு இருக்கிறார். அப்ப அதுதான் தாவீது சொல்ற, ஐஸ்வர்யம் கனம் உம்மால வருதுப்பா, எல்லாத்தையும் ஆள்றீங்க, உங்க கருத்துலதான் சத்துவம் வல்லமை எல்லாம் உண்டு. யார மேன்மைப்படுத்தணுமோ பலப்படுத்தணுமோ உங்க கருத்தினால் ஆகும். இப்போது ஆண்டவரே நாங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். இதுதான் ஸ்தோத்திரம். பார்த்துடுங்க, எல்லாம் பெற்றுக்கொள்ளும் போது ஸ்தோத்திரம், அது ஒரு 50% வச்சுட்டீங்களேன். இன்னொரு 50% என்னன்னு சொன்னா, எதற்கு ஸ்தோத்திரம், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம். அந்த லெவல்ல நம்ம திருச்சபை போக வேண்டும், குடும்ப வாழ்க்கை போக வேண்டும், ஒவ்வொருவரும் போகணும். ஆண்டவரே கனம் உங்களுடையது, ஐஸ்வர்யம் உங்களுடையது, எங்கிட்ட தந்திருக்கிறீங்க, உங்களுக்கு கொடுப்பதற்கு பலன் தந்தீங்களேப்பா, அந்த திராணியை தந்தீங்களே, நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்துல வாங்கி உங்களுக்கு கொடுக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் அந்த ஒரு அறிவு நமக்கு வருமானம், அந்த ஒரே ஒரு அறிவு, ஆண்டவரே என்னால கிடையாது, எல்லாம் உங்களுடையது, நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் கொடுக்கும் போது உங்களை ஸ்தோத்திரிக்கணும் ஆண்டவரே, அந்த ஸ்தோத்திர பலி என்னுடைய நாவிலிருந்து வரணும் என்று நாம் நினைக்கும் போது நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறவர்களாக இருக்கின்றோம். கவனிங்க, இந்த உக்கிரானக்காரர் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்னை நம்பி இந்த உத்தியோகத்தை தந்திருக்கிறார், இந்த ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறார், இந்த கனத்தை தந்திருக்கிறார், இந்த பொருளை தந்திருக்கிறார். எது இன்றைக்கு நான் அனுபவிக்கிறேனோ அது கர்த்தர் எனக்கு தந்தது. ஏன் தந்தார்னா, என்ன, அவர் ஒரு ஸ்டுவர்டா வச்சிருக்கிறார், அவருடைய ஒரு ஊழியக்காரனா வச்சிருக்கிறார், அதனால தந்திருக்கிறார். பவுல் அதைத்தான் சொல்லுவார், 1 Cor 4:2 சொல்லுவார், உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியம். இன்றைக்கு நமக்குள்ளாலே கேட்டுக்கொள்வோமே, இந்த கல்வி கர்த்தர் உனக்கு தந்ததா, உண்மையே சொல்ல வேண்டும், இல்ல பிகாஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க்கா, சிலவங்க இந்த 50ல நிப்பாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுடைய பேச்ச கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தரும் உதவி செய்தார், என்னுடைய கடின உழைப்பும் இருக்கிறது. உங்க கடின உழைப்பு யார் தந்த? நீங்க தூங்காம இருந்து படிப்பதற்கான பலனை யார் தந்த? நீங்க படித்தவைகளை உங்களுடைய எக்ஸாம்ல எழுதுவதற்கான பலனை யார் தந்த? அந்த ஞாபக சக்தியை யார் தந்த? எல்லாம் கர்த்தருடையது. இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அது உண்மையாக இருக்கணும். நம்ம அந்த உண்மையை ஒத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, இது உங்களிடத்திலிருந்து, அது நம்பர் ஒன். அப்புறம் கவனிங்க, வேத புஸ்தகத்துல பார்க்கும்போது யோசேப்பு இடத்திலிருந்து ஒரு சத்தியத்தை உணர்ந்து கொள்வோம். யோசேப்பு, பழைய ஏற்பாட்டின் யோசேப்பு, ஆதியாகமும் 39 அதிகாரத்துல 4-6 வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா, யோசேப்பு சகோதரர்கள் எல்லாரும் அவனை தூக்கி குழியில போட்டாங்க, அதை விட்டாச்சு. இப்ப வந்து ஒரு அடிமையாக அவன் காணப்படும் போது, அடிமையை போத்திப்பார் என்று சொல்லுகிற ஒருவன் அவனை விலைக்கு வாங்கி தன் வீட்டுல கொண்டு வைக்கிறான். பாருங்க, வீட்டுல கொண்டு வச்சிட்டு கவனிச்சிடுங்க, தனக்குரிய எல்லாவற்றையும் அவன் யோசிப்பிடத்துல கொடுக்கிறான். தனக்குரிய எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு சொல்லுகிறான், நீதான்ப்பா இதுக்கு பொறுப்பு. அவனை ஸ்டுவர்டா வச்சுக்கிறான், வச்சுட்டு சொல்றான், நீ தான் இதுக்கு பொறுப்பு, எல்லாவற்றையும் நீ கவனிச்சுக்க. காரணம் என்ன? நீ உன்னுடைய உண்மை நிமித்தம் என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, நீ எல்லாவற்றையும் பார்த்துக்க என்று சொல்லி கொடுக்கிற. இந்த போத்திபார் என்கிற இடத்துல ஆண்டவர் வச்சு பாருங்களேன், ஆண்டவர் எனக்கு அதை தந்திருக்கிறார். இன்னும் சிலர் இருக்கிறோம், நம்ம என்னன்னு சொன்னா கர்த்தர் என்ன தந்தார் அப்படின்னு கேட்கறது இருக்கு. உங்களுக்கு பதில் என்னிடத்துல இல்ல, அது எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. எனக்கு நாம் பெற்றுக்கொண்டோம் என்னால் பெற்றுக் கொள்ளவில்லை என்று நாம் சொல்லக்கூடாது, அதான் உண்மை. அப்புறம் கவனிங்க, ஆண்டவர் தந்து இருக்கிறார். யோசேப்பு அதை பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்டவன் கவனிச்சுடுங்க, எல்லாவற்றையும் பொறுப்போடு கவனித்தான். எல்லாவற்றையும் பொறுப்போடு கவனித்தான். 9 வசனத்துல வரும்போது, ஒரு அழகுள்ள ஒரு பையன் தன் மனைவி, அதாவது போத்திபாருடைய மனைவி, அவனிடத்தில் தகாத விதமாக நடக்க வந்த போது யோசேப்பு சொல்லுவார். பாருங்க, இட்ஸ் எ பியூட்டிஃபுல் வேர்ஸ். இந்த பைபிள்ல இதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி போடணும். நம்ம வீட்டில் என்ன சொல்லுகிறார் பாருங்க, இந்த வீட்டில் எவனிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, இதுல தாங்க யோசேப்பு பற்றி நினைக்கும் போது ரொம்ப ஒரு கலக்கம் ஏற்படும். என்ன சொல்றேன்னா, எங்கிட்ட பைபிள் இருக்குது, யோசேப்பிட்ட பைபிள் கிடையாது. யோசேப்பிட்ட அந்த நாள்ல பைபிள் இல்ல. எனக்கு ஒரு சபை இருக்கிறது, யோசேப்பு கண்டிக்கு சபை இல்லை. யாக்கோபு போதித்த சில போதனைகள் அவ்வளவுதான். யாக்கோபு சொல்லிக் கொடுத்திருப்பார், மகனே இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணாத, இதை பண்ணாத, அவ்வளவுதான். வேற எதுவும் யோசிப்பிடத்துல கிடையாது. பதிலுங்க, இவனாக ஒரு தவறு செய்யவும் போகவில்லை, இவனாக ஒரு தப்பு பண்ணவும் போகவில்லை. அந்த மனைவியே வருகின்றாள். வருகின்ற போது இவன் அழகுள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன். என்ன சொல்றான் தெரியுமா? எப்பா, இந்த பெரிய பொல்லாப்பை நான் செய்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? எங்கெங்க இது வந்துச்சு? தேவன் பாஸ்ட் கிடையாது, பைபிள் கிடையாது, திருச்சபை கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, காமெண்ட்ரி கிடையாது. இன்னைக்கு இதெல்லாம் இருந்தாலும் நாம் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் வருவதையும் கற்று தருகிறார் என்று சொல்லுகிறோமே. என்ன அருமையா சொல்றான் பாருங்க, தேவனுக்கு விரோதமாய். அன்பான தேவ பிள்ளைகளே, உக்கரான பொறுப்பு என்று சொல்லுவது கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் தந்திருக்கிற பொறுப்பில் ஒரு போதும் நாம் பொய் சொல்லக்கூடாது, ஒரு போதும் நாம் அதில் தவறான காரியங்களை செய்யக்கூடாது. ஆண்டவர் எனக்கு ஒரு பவுண்டரி தந்திருக்கிறார், அந்த பவுண்டரியை விட்டு நாம் போகக்கூடாது. என்ன பவுண்டரினா, மகனே உன்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் இப்படிதான் நீ செலவு பண்ணணும், உங்ககிட்ட இருக்கிற கனம் இதற்காகத்தான் போக வேண்டும், உன் கல்வி இதற்காக பயன்பட வேண்டும், உன் பலன் இதற்காக பயன்பட வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு வரைமுறை அமைத்து என்னை வைக்கிறார். யோசேப்புக்கு அதை எழுதி கொடுக்கல், ஆனாலும் அவனுடைய உள்ளத்தில் கர்த்தருடைய கிருபை இருந்தபடியால், ஆவியானவர் இருந்தபடியால் யோசேப்பு சொல்லுகிறார், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படிமா? இப்ப என்னாச்சுன்னு பாருங்களேன், ஒரு 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 அரண்மனையில ஒரு ஒரு குடும்பத்துல தான் இவன் தலைவனா இருக்கிறான், உக்கரான வேலையில இருக்கிறான். இந்த இது செய்த உடனே அவ தவறான காரியத்தை சொல்லி இவனை பிடிச்சு ஜெயில போட்டுட்டாங்க. ஜெயில இருந்த பிறகு பாருங்க, வேதவசனத்துல சொல்லப்பட்டிருக்கு என்னது, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அது உண்மை, கர்த்தரதை செய்வார். ஆனா நீங்களும் நானும் விரும்புகிறபடி இல்ல, கவனிங்களா. அடுத்தபடியாக வேதவசனத்தில் சொல்லுகிறது, ஆதியாகமம் 41 அதிகாரத்தில் 41 43 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோன் எகிப்து தேசம் முழுவதையும் அவனிடத்துல கொடுத்து சொல்றாரு, ஏமா இந்த முத்திர மோதிரத்தை வச்சுக்கோ, மல்லிய வஸ்திரத்தை உடுத்திக்கோ, பொன் சரப்பணியை காலில் போட்டுக்கோ, தன்னுடைய இரண்டாம் ரதம். அவன் என்ன சொல்றான் பாருங்க, பார்வோனுக்கு அடுத்து யோசேப்பு நீதான், எல்லாரும் அவனிடத்துல பணியுங்கள், எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக மாற்றினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களிடத்தில் தந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறீர்களா? இந்த தேங்க்ஸ் கிவிங் டேல அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டேன் ஸ்தோத்திரம், பெற்றுக்கொண்டவைகளை தேவனுக்கு என்று கொடுத்தோமா? இந்த நாளில் அதை நாம் இன்னும் தீவிரமாக சிந்திப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கவனிச்சிடுங்க, உக்ரானக்காரன் என்பது ஒரு உத்தியோகம், யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது போல இது ஒரு உத்தியோகம். 1 Corinthians 9:16-18 வரையும் பவுலப்போஸ்தலன் அதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, உக்ரான உத்தியோகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால கிறிஸ்துவன் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன், எனக்கு பலன். இது வந்து நமக்கு பெற்றிருக்கிற ஒரு உத்தியோகம். பார்த்துடுங்க, கர்த்தர் நமக்கு தந்தவைகளை ஆண்டவருக்காக நான் செய்யும் போது அதனுடைய பலன் உண்டு. பார்த்துடுங்க, அதை மறக்கக்கூடாது. சரி, தாவீது ஒரு உக்ரானத்துவம், அவன்கிட்ட இதை பாருங்களேன் என்ன சொல்ற பாருங்க, 1 Chronicles 29:15 வரைக்கும், எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. கவனிங்க, எல்லாம் உம்முடையது. அப்புறம் சொல்லுகிறார், உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தார், இங்க இருக்கிற உம்முடைய ஜனமும் மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷிக்கிறேன் என்று சொல்லுகிறார். முதலாவது தாவீது கொடுக்கிறார், பிறகு ஜனங்கள் கொடுப்பதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். அடுத்து கவனிங்க, இந்த உக்ரான உத்தியத்தை குறித்து வேதவசனம் ஒரு போதனை கொடுக்கிறது. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லி, அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த தேங்க்ஸ் கிவிங் டேல இதை நாம் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு ஃபேமிலிஸும் இதை நம்ம ஒரு கற்பனையாக எடுத்துக்கொண்டு இதை செய்வதற்கு தேவன் நமக்கு பலன் தர வேண்டும், பலன் தர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த இதெல்லாம் சொல்லிட்டு கட்டளையெல்லாம் கொடுத்துட்டு சொல்றார் பாருங்க, உபாகமம் 15 முதல் 5 நம்ம வாசிக்கும் போது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, நம்ம இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா, நீதிமான் கடன் கொடுக்க கடன் வாங்க மாட்டான், என்ன செய்வான், கடன் கொடுப்பான். இதுவும் நம்ம வீடுகள்ல எல்லாம் நம்ம தொங்க போடணும். என்னன்னு சொன்னா, எங்க வீட்டில் என்னதான் செய்வோம், நாங்க கடன் கொடுப்போம், என்ன செய்ய மாட்டோம், கடன் வாங்க மாட்டோம். கொடுத்து வச்சுட்டு அதை நம்ம செயல்படுத்தணும் வைங்களேன், டெபினட் அது ஆண்டவருடைய சித்தம். பார்த்துடுங்க என்ன சொல்றா தெரியுமா ஆண்டவர், ஏமா நீ கடன் கொடு, உன்ட்ட இருக்கிறதே இல்லைன்னு சொல்லாத, இல்லைன்னு சொல்லாத. எப்ப இல்லைன்னு சொல்லுவோம்னு சொன்னா, இது என்னுடையது, என் பலத்தால் வந்தது, இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா இல்லைன்னு சொல்லாத, கொடு. கொடுத்தவைகளை 7வது வருடத்துல அவனால தர முடியலன்னா, அதற்குரிய சிலாக்கியம் அவனுக்கு இல்லைன்னா, மன்னிச்சு விட்டுரு, மன்னிச்சிரு, அந்த கடனை இனிமே நீ கேட்காத என்று சொல்லுகிறேன். இந்த நாளில் நான் உங்களுக்கு ஒரு சவாலாக ஒன்றை சொல்லுகிறேன், என்னையும் சேர்த்து நான் அதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். என்னன்னா, இந்த வருஷத்தில் சிலவங்க அப்பாவுக்கு, அப்பா எப்ப கடன் வாங்கினது தருவார்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க. இங்க இருக்கிறீங்களான்னு தெரியல, அப்பா 1 லட்சம் வாங்கினாரு, எப்ப அது திருப்பி கொடுப்பார் அப்படின்ட்டு இருப்பீங்க. சிலவங்க வந்து பிரதர்ஸ் தரணும்னு இருப்பீங்க, சிஸ்டர்ஸ் தரணும் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஃபேமிலி எடுத்துடுங்களேன், ஃபேமிலிக்குள்ளால சிலவங்க வந்து திக்கற்ற பிள்ளை, விதவை, நீங்க கடன் கொடுக்கும்போது நல்லதா இருந்தாங்க, கடன் வாங்கின பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்து இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்க, அனாதையா இருக்கிறாங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்கிறாங்க. இந்த தேங்க்ஸ் கிவிங் டேவில் ஒரு தீர்மானம் எடுப்போமா, ஆண்டவரே 7வது வருஷம்னு சொல்லி இருக்குதுல்ல அதெல்லாம் விட்டுறேன், ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிச்சிருக்கீங்க, யூ பிளஸ் மீ அ லாட், என்ன நீங்க பிளஸ் பண்ணிருக்கீங்க அப்பா, என் அப்பாவுக்கு அப்பா எனக்கு தரணும்ட்டு நான் மனசுல வச்சிருக்கிறத என்னோட விட்டுறேன் ஆண்டவரே, இல்ல அப்பாவை நான் கூப்பிட்டு சொல்ல போறேன், அப்பா நீங்க இனிமேல் இந்த கடனை பத்தி எந்த கவலையும் படாதுங்கப்பா, இது நான் மன்னிச்சுட்டேன்னு இதை விட்டுருங்கப்பா, அதை பத்தி கவலைப்படாதுங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு திக்கற்ற பிள்ளையை கூப்பிட்டு சொல்ல முடியுமா, ஏமா அன்னைக்கு நீ 50,000 வாங்கின இல்லையா, அதை பத்தி கவலைப்படாத, இனிமே என்ன அதை பத்தி கவலையப்படாத, நீ வந்து நல்லா இரு, ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறாருப்பா, நீ நல்லா இரு, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார் என்று சொல்லக்கூடிய பலனை தேவன் தருவாரேயானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பதவிங்க. அடுத்து கவனிங்க, எசேக்கியேல் 18:7-9 வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, யார் நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இரவு பகலாக ஜபிக்கிறவன், இரவு பகலாக வேதத்தை வாசிக்கிறவன், இப்படியே இந்த கிறிஸ்தவங்களை ஒரு ஒரு பேசிவாக, அதாவது ஒரு பக்கத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. யார் நீதிமான்? பைபிள் வாசிக்கிறவன் நீதிமான், ஜபிக்கிறவன் நீதிமான். ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இது எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன்னா, யார் நீதிமான் என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஒருவனையும் கொடுக்காமல், கொள்ளை இடாமல், கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுக்கிறவன், தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு கொடுக்கிறவன், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பிக்கிறவன், வட்டிக்கு கொடாமல் இருக்கிறவன். இந்த நாளில் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, பொலிசை வாங்காதவன், அநியாயத்துக்கு தங்கையை விலக்குகிறவன், மனிதருக்குரிய வழக்கை உண்மையாக தீர்க்கிறவன், என் கட்டளைகளின் படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருப்பானையாகி அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான். இன்னைக்கு நீதிமான் யாருன்னா பாஸ்டர் நீதிமான், என்ன பிரசங்கம் பண்றாரு, ஊழியக்கார நீதிமான், காரணம் என்ன, ஊழியம் பண்றான், 127 தேசங்களிலே சென்று சாட்சி சொல்லுகிறவன் நீதிமான், காரணம் என்ன, அவன் சாட்சி சொல்லுகிறான், ஐயா எளியவனை ஒடுக்காமல் இருக்கிறவன் நீதிமான், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பிக்கிறவன் நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான். இப்ப நான் கேட்கிறேன் பாருங்க, இந்த நீதிமானுடைய தலையிலிருந்து ஒரு முடி கீழே விழுந்தா யார் கணக்கில் வச்சிருக்கிற, தேவன் கணக்கில் வச்சிருக்கிறார். இந்த நீதிமானுடைய வாழ்க்கையை அவர் தன்னுடைய கண்மணி போல் பாதுகாக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதை ஞாபகத்தில் வைங்க, நம்ம உண்மையாக இருந்தால் பலன் உண்டு பார்த்துடுங்க, அதை நம்ம ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. மத்தேயு 18வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, 32-35 வரை பார்க்கும் போது, மன்னிப்பு பெற்றுக் கொண்டவர்கள் நாம் மன்னிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கும் போது நாம் மற்றவர்களுக்கு இறங்க வேண்டியா, நான் இரக்கம் பெற்றவன். இன்றைக்கு என்னுடைய சாட்சியை நான் சொல்லுவேன்னா கூட என்ன சொல்லணும், ஆண்டவரே ஒரு தாழ்விலிருந்து என்னை உயர்த்தினீங்க, ஒரு தாழ்விலிருந்து. ஒரு நாளில் என்ன செய்யணும்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த நாட்கள் இருந்தது இல்லையா, கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தினீர், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைத்தார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைத்திருக்கிறார். எதற்காக, இன்னும் நான் என்னை மேன்மைப்படுத்தவா, இல்ல வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நிறைவேற, இரக்கம் பெற்றவன் நான், ஒரு நாளில் தாழ்வில் இருந்து என்னை உயர்த்தினார். எதற்காக, தாழ்வில் இருக்கிறவர்களை உயர்த்துவதற்காக நான் அந்த உக்கிரான பொறுப்பிலே தேவன் என்னை வைத்திருக்கின்ற. வேத புத்தகத்தில் மத்தேயு 6:12 நான் ஒரு 3 காரியத்தை சொல்றேன் உங்களுக்கு ஞாபகத்தில் வைங்க. இந்த பரமண்டல ஜபம் எல்லாருமே சொல்லுவோம், இதுல கூட மத்தேயுல லூக்காவில் வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கோம். மத்தேயுல சொல்லுகிறார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. இதை நீங்க எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம், கடனாளி அப்படின்னு சொன்னா அது காசை பத்தி சொல்லல பாஸ்டர், ஓகே வேற என்ன சொல்லப்பட்டிருக்கு, அது தப்பு பண்றாங்கல்ல அதை பத்தி, சரி தப்ப மன்னிங்க. ஏன்னா லூக்கால இதே பரமண்டல ஜபத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எங்கள் பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல. குற்றங்களை மன்னிங்க, நிறைய பேர் நினைக்கிறோம் என்னன்னு சொன்னா, காசு கொடுக்கறது எப்படி, அது அன்னைக்கு கஷ்டம். தயவு செய்து வீட்டில் போய் தன்னிச்சையாக ஒரு தீர்மானம் எடுக்காதுங்க. உங்க குடும்பத்தில் மனைவி புருஷனுக்கு சண்டை ஏற்படுத்துறதுக்கு நான் இந்த செய்தி கொடுக்கல. ஒரு மனதாக ஒரு கடனை மன்னிப்பதற்கு உங்களுக்கு பலன் இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் மூலமாக மகிமைப்படுகிறார். அதனால வீட்டில் போயிருந்துட்டு இங்க பாரு, பாஸ்டர் சொன்னார் பத்தியா, இன்னை வசனம் சொல்லுது பத்தியா, அப்பா அந்த 50,000 ரூபாய் நம்ம விட்டுருவோம், அது எப்படி கொடுப்பீங்க, அது எப்படி விடுவீங்க, பாஸ்டர் சொன்னாருன்ட்டு நம்ம செய்ய முடியுமா? அது என்னுடைய காப்பை வச்சு கொடுத்தது, ஞாபகம் இருக்கா? போயிடாதுங்கம்மா, சண்டைக்கு நான் சொல்லல. செய்வதை முழு மனதாக செய்வீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காரணம் என்னன்னா, அவருடைய வார்த்தை அப்படி சொல்லுது. அவர் வார்த்தை ஒருபோதும் போயாக. ஒரு திக்கட்டு பிள்ளையை மன்னிச்சுறீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு விதவையை மன்னிப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க சகோதரனுக்கு மன்னிப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதான் சொல்றார் அவர். அப்போ நீங்க கடனாளிகளுக்கு அப்படின்னா, எங்கிட்ட கடன் பட்டவங்களை நாம் மன்னிக்கணும், குற்றம் செய்தவனை நாம் மன்னிக்கணும், பாவம் பண்ணினவனை நாம் மன்னிக்கணும். இல்லைன்னா அவரும் என் குற்றத்தை மன்னிக்க மாட்டார், என் கடனை மன்னிக்க மாட்டார், என் பாவத்தை மன்னிக்க மாட்டார். நினைக்கிறோம் நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உண்மைதான். எப்போதுங்க, எப்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிற நான் என்னிடத்தில் கடன்பட்டவனுக்கு நான் இறங்க முடியாவிட்டால் எப்படி இயேசுவின் ரத்தம் என்னை சுகமாக்கும்? ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, பிலோமன்ல 1:16-18 நம்ம வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. பிலேமோன் ஒரு பெரிய ஒரு பணக்காரன், பெரிய பணக்காரன், அடிமை வியாபாரி. ஒனேசுமு அவனிடத்துல இருந்து திருடிட்டு போனான். இப்ப ஒனேசுமு தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டான். அப்பதான் பவுல் எழுதுவார் ஒரு கடிதம், பிலேமோனுக்கு எழுதுவார். என்ன எழுதுவார்னா, எப்பா ஒனேசுமு தப்பு பண்ணது உண்மைதான், அவனிடத்துல இருந்து பொருள் வாங்கிட்டு வந்தான் உண்மைதான், ஏமாத்தினான் உண்மைதான். ஆனா அவன் இப்ப பாரு, என்னுடைய குமாரனா இருக்கிறான், கர்த்தருக்கு பயனுள்ளவனா இருக்கிறான். மன்னிச்சிருவியடா, மன்னிச்சிருவியா? அவன் உனக்கு தரணும்ட்டு ஏதாவது உண்டுன்னா என் கணக்குல வைப்பியா? பவுலுக்கு என்ன பேங்க் அக்கௌண்டா இருந்துச்சு கொடுக்கறதுக்கு? பவுல் சொல்றாரு, அதை என் கணக்குல வச்சிருப்பா, என் கணக்குல வச்சிரு, ஒனேசுமுவை மன்னித்து விடு. இன்றைக்கு பிள்ளைமோனாக இருப்போமா? பிள்ளைமோன் மன்னித்தான், பிள்ளைமோன் அவனை ஏற்றுக்கொண்டான். அன்பானவர்களே, மன்னித்த பின்பு 4 பேரை கூப்பிட்டு, இங்க பாரு அவன் அன்னைக்கு 50,000 வாங்கின பாரு, நான் மன்னிச்சுட்டேன் அப்படி சொல்றதா இருந்தா நீங்க மன்னிக்காதுங்க, தயவு செய்து மன்னிக்காதுங்க. 4 பேரை கூப்பிட்டு, அங்க பாரு அவன் தரமாட்டான் தெரியும் பாத்துக்க. பிறகு நாங்க நல்லா ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ண சமயம் ஆண்டவர் சொன்னாரு என்னன்னா, அது தள்ளிடு, நாங்க தள்ளியாச்சு பாத்துக்க, இனிமே யாரும் அவனுக்கு கடன் கொடுத்துடாதுங்க. ஏன்னா அவன் வாங்கின செய்ய மாட்டான், திருப்பி தரமாட்டான். அப்படி செய்யறதா இருந்தா நீங்க மன்னிக்கவே மன்னிக்காதுங்க. நீங்க உங்க பாட நீங்க அனுபவிச்சுட்டே இருங்க. ஒரு நாளில் தேவன் ஒருவளை உங்கள்கிட்ட இன்னும் தெளிவாக பேசலாம், அந்த நாளில் ஒருவளை நீங்க இறங்கலாம். ஆனால் இந்த நாளில் அதற்கு வாய்ப்பு இருக்கிறவர்கள் மன்னிப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, யார் நீதிமான். சங்கீதம் 37:21 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கன் யாரு கடன் வாங்கிட்டு செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான உமக்கு நன்றி சொல்லுகிற இந்த நாளில் வந்திருக்கிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் நீங்க எங்களுக்கு செய்திருக்கிறீங்க, தாழ்விலிருந்து எங்களை உயர்த்தி இருக்கிறீங்க, எங்களுடைய உழைப்பை ஆசீர்வதித்து இருக்கிறீங்க, மனிதர் கண்களில் தயவு கிடைக்க பண்ணியிருக்கிறீங்க. நாங்கள் பெற்றுக்கொண்டது எதுவும் உம்மிடத்திலிருந்து வராதது எதுவும் இல்லை, எல்லாம் உம்முடையதாண்டவரே. நீங்க எங்களை இந்த உக்ரானத்துவ பொறுப்பில் வச்சிருக்கிறீங்க, அந்த உத்தியோகத்தை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த தேங்க்ஸ் கிவிங் டேல நாங்கள் பெற்றுக்கொண்டவர்கள் ஐயா, இறங்குவதற்கு பலன் தாங்க ஐயா, இறங்குவதற்கு பலன் தாங்க. என் நிமித்தமாய், எங்கள் நிமித்தமாய், ஒரு திக்கற்ற பிள்ளை கவலையோட இருக்கக்கூடாது. இன்னைக்கு நாங்க விடுதலை சொல்லணும் ஐயா. இன்னைக்கு நாங்க கூப்பிட்டு மகனை இதை பற்றி கவலைப்படாது, எத்தனை லட்சம் ஆனாலும் கவலைப்படாதுப்பா. ஆண்டவர் அன்றாடகம் தேவைகளை சந்திச்சுட்டு இருக்க, பி ஹாப்பி. இதை பத்தி நீ ஒரி பண்ணாத, சொல்றதுக்கான பலன் தாங்கிறாங்க. எங்கள் நிமித்தமாக ஒரு திக்கற்ற பிள்ளை, ஒரு அநாத, ஒரு விதவ இன்னைக்கு கலங்கிட்டு இருக்க கூடாது. எங்கள் நிமித்தமாக எங்க வயோதிப பெற்றோர் கலங்கிட்டு இருக்க கூடாது. எங்கள் நிமித்தமாக என் சகோதரன் கலங்க கூடாதையா, எங்க சகோதரி கலங்க கூடாதையா. என்னை கூப்பிடக்கூடிய பலனை தாங்க, அதற்குரிய ஒரு மனதை தாங்க. ஆண்டவரே, ஒருவனும் என் நிமித்தமா ஒரு கடன் இருக்கிற ஒரு சங்கிலிக்குள்ளால காணப்பட வேண்டாம் ஐயா. மன்னிப்பதற்கு பலன் தாங்க. நாங்க மன்னிச்சோம்னா, நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நீ இறங்குவேன்னா, நீ நீதிமான் என்று சொல்லி இருக்கிறீங்க. அந்த நீதிமானுடைய ஜபம் கேட்கப்படும். இந்த உலகத்துல இன்னைக்கு பல பகுதிகளில் அன்றாடகம் சாப்பிட கூட முடியாம அநேகர் இருப்பாங்க. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். எங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்வீராக. இயேசு ரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.